ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சுக்கு கூட ஈஸியாக டிக்கெட் கிடச்சிரும். ஆனால் இந்த சென்னை டு மதுரை பாண்டியன் எக்ஸ்ப்ரெஸில் மட்டும் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. நானும் நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு கிடைச்சதே இல்லை. அப்படி உங்களுக்கு டிக்கெட் வேணுன்னா ரொம்ப அட்வான்ஸாக புக் பண்ணும். எங்கள் ஆஃபீஸ்லாம் ஒரு பொண்ணு வந்து மதுரை தான், அடிக்கடி போயிட்டு வரும். எப்படிமா போகிறேன்னு கேட்டால், நான் முன்னாடியே பிளான் பண்ணி டிக்கெட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும். ஸோ நம்மளோட ட்ரிப்பு வந்து அவ்வளோ பிளான்டாக இல்லை, ஒரு 1 வீக் பிஃபோர் தான் பிளான் பண்ணோம். ஸோ அதனால் பாண்டியனில் டிக்கெட் கிடைக்கலன்னு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் காலையில் 10:30 தாம்பரம் வரும், 5:30 மதுரைக்கு போவோம். ஒரு 7.5 மணி நேரம் ட்ராவல். ஸோ அதில் தான் டிக்கெட் கிடச்சிதுன்னு நான், என் ஒய்ஃபு, அப்புறம் என்னோடய பொண்ணு, மூணு பேரும் கிளம்பி போகிறோம். 7.5 ஹவர்ஸ் ட்ரெயின் ட்ராவல் இருக்கே, போர் அடிக்குமே, என்ன பண்ணுறது? அதனால் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸு, அப்புறம் அமேசான் ப்ரைமில் படம், நிறைய பாட்டு, சில பாட்காஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, ட்ரெயினில் போகும்போது ஆஃப்லைனில் கேட்டுக்கலாமே. இந்த 7.5 ஹவர்ஸையும் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினையும் பிடிச்சாச்சு. ஏறி போய் உக்காந்தா என்னோடய ப்ளூடூத் ஹெட்செட்டை ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வீட்டிலையே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஃபோன் ஃபுல்லாக வீடியோ, சாங்ஸு, பாட்காஸ்ட் எல்லாமே இருக்குது, ஆனால் கேட்கவே முடியாது. என் ஒய்ஃபுக்கிட்ட ஒயர்டு ஹெட்செட் தான் இருக்குது, அது என் ஃபோனுக்கு செட் ஆகாது. அவங்கள்ட்ட வேறு ஹெட்செட்டும் இல்லை. என் ஒய்ஃப் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவ்வளோ பிளான் பண்ணி எல்லாம் ஏற்றுனியே, என்னாச்சு அப்படின்னு. என்ன பண்ண முடியும், தாம்பரம் டு மதுரை தான் போகிறோம், திருப்பி மதுரை டு தாம்பரம் வரும்போதும் இதே மாதிரி ஹெட்செட் இல்லாமல் சும்மா தான் வரணும். ஃபோன் யூஸ் பண்ணாமல் 7.5 ஹவர்ஸ் ஃபுல்லாக மதுரைக்காரங்களோட ஃபன் பண்ணிட்டு தான் போகணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் ஒரு பாட்டி உக்காந்துருக்காங்க, ஒரு 70 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட பையன் ஒரு 35 வயசு இருக்கும், அவரும் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து இந்த ஜன்னல் சீட்டில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்த மாதிரி உக்காந்துருக்காங்க. டிடிஆர் வந்து வரிசையாக எல்லாரோட டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு வர்றாரு. அந்த பாட்டியோட பையன்கிட்டையும் வந்து டிக்கெட் கேட்குறாரு. அவர் காட்டின டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு டிக்கெட் இருக்குது, அந்த ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பதிலாக இவர் வந்து வேறு யாரோ ஒருத்தருக்கு டிக்கெட் எடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு டிக்கெட் எடுத்திருக்காரு, ஆனால் அவங்க ஒய்ஃப் வரல, அதுக்கு பதிலாக வந்து இவரோட அம்மா இவங்க வராங்க. ஸோ டிடிஆர் பார்த்துட்டு, என்னடா அது, டிக்கெட்டில் வந்து வயசு 35 அந்த மாதிரி போட்டிருக்கு, இங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்களேன்னு, உங்களோட டிக்கெட் எங்கே அப்படின்னு அவங்கள கேட்குறாரு. அப்போ இந்த பையன் சொல்கிறாரு, என்னோடய அம்மா தான் சார், இதேமாதிரி என் ஒய்ஃப் வரல, அவளுக்கு பதிலாக இவங்க வந்திருக்காங்க, என்னமோ சினிமா தேட்டரில் வந்து இவங்க வரலடா அவங்க உட்கார்ற மாதிரி சொல்கிறாரு. டிடிஆர் சொல்கிறாரு, அப்படிலாம் பண்ண முடியாது சார், இந்த டிக்கெட்டில் யார் பேர் இருக்கோ அவங்க தான் வரணும், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, இவங்களை இறங்கி அன்ரிசர்வ்டு கோச்சுக்கு போக சொல்லிடுங்க அப்படின்ட்டார். உடனே அந்த பாட்டி, மதுரைக்கார பாட்டி தான், சண்டைக்கு வந்துருச்சு. என்ன எதுக்கு ஏஞ்சி போக சொல்கிறீங்க, நான் என்ன டிக்கெட் எடுக்காமையா வந்து உக்காந்துருக்கேன், அதான் உங்கள் கையில் டிக்கெட் இருக்குது, அவள் வரல, அவளுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன், என்ன எதுக்கு ஏஞ்சி போக சொல்கிறீங்க, என்னாலலாம் போக முடியாதுப்பா அப்படின்னு அந்த பாட்டி ஒரே சண்டை. டிடிஆரே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு, இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு டிடிஆர் வந்து இப்போது ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டார், இவர் வந்துட்டார், ஏன்னா அந்த பாட்டியை என்ன சொல்லியும் மாற்ற முடில, அவங்க பேசுனதையே தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ வந்து இறங்கி அன்ரிசர்வ்டுக்கு போக வேணாம், இப்போ நீ உக்காந்துருக்கீல இந்த இடத்துக்கு ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட்டு 280 ரூபா ஆகும், அதை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் பாட்டி சண்டைக்கு வருது, எதுக்கு சார் கொடுக்கணும், நான் என்ன டிக்கெட் இல்லாமையே வந்திருக்கேன், அதான் என் பையன் டிக்கெட் வச்சுருக்கா, நான் அதில் தான் உட்காந்துருக்கேன், இதுக்கு எதுக்கு இன்னொரு டிக்கெட் எடுக்க சொல்கிறீங்க. அந்த பையன் பார்த்துட்டு, நீ கொஞ்சம் சும்மா அருமா அப்படின்னு சொல்லி காசை எடுத்து கொடுக்குறான், அதுக்கும் விடமாட்டேங்குது. இந்த பர்றா, நீ இந்த மாதிரிலாம் காசு கொடுத்தேன்னு வையி, நான் இறங்கி அன்ரிசர்வ்டு கோச்சு போயிடுவேன். இத்தனைக்கு அந்த பாட்டிக்கு ஏதோ காலில் அடிபட்டிருக்கு, கட்டுலாம் போட்டிருக்காங்க. ஏன்ச்சு நான் போகிறேன், இந்த ஆளுக்கெல்லாம் நீ காசு கொடுக்கக்கூடாது, இந்த ஆள் லஞ்சம் வாங்குகிறான். டிடிஆருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துட்டு, என்னடா இது, நம்ம இவ்வளோ சொல்கிறோம், நம்மளை இது பண்ணுதுன்னு. சரிம்மா, நீ இறங்கிக்க, அடுத்த ஸ்டேஷனில் இறங்கு, நான் வந்து போலீஸை வர சொல்கிறேன், இது வந்து இப்போ ஆகிற கதை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த டிடிஆரை கொண்டு போய் ஏதோ சமாதானப்படுத்தி இந்த அம்மாக்கான டிக்கெட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த பாட்டி சமாதானமே ஆகலை, இந்த பையனை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்கு. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் எனக்கு, ஹெட்செட் எடுத்து வரலங்கிற ஒரு குறையே தெரிலன்னு வச்சிங்களேன். ஸோ இவ்வளோ நடந்திருக்குல்ல, இவ்வளவும் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆனவுடனே வந்து மத்தியானம் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. பாட்டி வந்து ஏதோ வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த டிடிஆர் வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாரு. இப்போ இதே இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து டிடிஆரோட அவ்வளோ சண்டை, அவரும் பயங்கரமாக உங்களை திட்டியிருக்காரு. இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருந்தால் நீங்கள் அவரை திருப்பி பார்த்தா பேசுவீங்களா? ஆனால் அந்த பாட்டி வந்து, இந்தாப்பா நீ சாப்பிட்டியா, எங்கக்கிட்ட இன்னொரு பொட்டலம் இருக்குது, இதை வேணால் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு ஒரு பார்சல் வச்சுருக்காங்க, அதை எடுத்து அவர் கொடுக்குறாங்க. அவரும் மதுரைக்கார் தான் போல். அவர் வந்து, இல்லைம்மா வேணாம், நமக்கு வீட்டு சாப்பாடு இருக்குது, நான் எடுத்து வந்திருக்கேன். அப்படியா, என்ன எடுத்து வந்திருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதை வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு நார்மலாக பேசிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார். இந்த பாட்டி பட்டில் நார்மலாக இருக்காங்க. இது சம்பவம் நம்பர் ஒன்று. ஆக்சுவலாக எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் வந்து தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் தனித்தனி டிக்கெட்டாக கிடச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து S3 கிடச்சிருக்கு டிக்கெட்டு, எனக்கு வந்து S11 இருக்கேனா. ஸோ என் ஒய்ஃபும் என் பொண்ணும் அங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். ஸோ என் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இவளை என்னால் சமாளிக்கவே முடியல, நான் அங்கே போய் பார்க்குறேன். என் பொண்ணு வந்து பயங்கரமாக துருத்துன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா, இவளால் வந்து அவளை பிடிச்சி கட்டுப்படுத்த முடியல. ஸோ நான் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவள் வந்து, நீங்கள் பேசாமல் இங்கேயே உட்காரு. ட்ரெயின் வந்து பயங்கர ஃபுல்லு, ஸோ இடமே இல்லை, நான் எப்படி உட்காறது? ஸோ நான் போயிட்டு டிடிஆர்கிட்ட கேட்குறேன். டிடிஆர் வந்து, சார் ட்ரெயின் வந்து ஃபுல்லு, நீங்கள் யாராவது ஒரு பேசஞ்சரை வந்து மாற சொல்லிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க, அதுதான் பண்ணலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து என் ஒய்ஃப் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை வந்து S11 போக சொல்லிவிட்டு நான் இங்கே உட்காரணும். என்னோடய S11 கோச்சில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களால இவ்வளோ தூரம் நடந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு மாறுறது கஷ்டம். ஸோ என் ஒய்ஃப் உட்காந்துருந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் எல்லோரும் வந்து கொஞ்சம் மிடில் ஏஜாக இருந்தாங்களா. ஸோ யாரையாவது மாற சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க. இன்னொருத்தர் ஒருத்தர் இந்த ஜன்னலோர சீட்டு, எதுனா அந்த விண்ணை தாண்டி வருவாயால் சிம்புவும் த்ரிஷாவும் உட்காந்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த விண்டோ சீட்டில் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு வராரு. அவர் ஒருத்தர் தான், ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் வேறையா. அவர் வந்து, நான் திருச்சியில் இறங்கிடுவோம் சார், நான் மதுரை வரைக்கும் போகலங்கிறாரு. ஸோ இவரை கேட்குறேன், இவர் தான் வந்து மதுரை வரைக்கும் போகிறாரு, நீங்கள் கொஞ்சம் வந்து அங்கே S11 மாதிரி உட்காந்துக்க முடியுமா, நான் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்திருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அவர் வந்து இந்த ஜன்னலோர சீட்டுக்காகவே இந்த ட்ரெயினில் ஏறி வந்த மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கவும் அவர் வந்து, இல்லை S11 இல்லைண்ணே, போக முடியாதுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. மதுரைக்காரர் தான். நானும் உடனே அவரை ரொம்ப கம்பல் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப்ட்ட வந்து, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இங்கே எல்லோரும் திருச்சி வந்தால் இறங்கிடுவாங்க, கொஞ்சம் ட்ரெயின் ஃப்ரீ ஆகிடும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். மறுபடியும் ஃபோன் அடிக்கிறா இவன், இவளால் சமாளிக்கவே முடியல. இவன் என் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு ஊட்டணுன்னாலும் இல்லை ஏதாவது கொடுக்கணுன்னாலும் அவளால் பொண்ணை கட்டுப்படுத்தி உட்கார வச்சு கொடுக்க முடியல. இந்த பக்கம் ஏதாவது எடுக்க பார்த்தா இந்த பக்கம் என் பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிடுது. என்ன பண்ணுறது, நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத பார்த்துட்டு நம்ம தலைவன் ஜன்னலோரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தானே, அவன் வந்து, அண்ணா அண்ணா நான் மாறிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு S11 என் கூடவே வராரு. வரும்போதே கேட்குறாரு, உங்களது ஜன்னல் சீட்டானே? ஆக்சுவலாக நான் போட்டிருந்தது வந்து பர்த் டிக்கெட் தான், ஆனால் வந்து டேயில் வந்து யாரும் தூங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே உட்காந்தான் இருப்போம். ஒரு பர்த்தில் 3 உட்காந்துருப்போம். ஸோ இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, சைடில் வந்து 2, இப்படி தான் அந்த ட்ரெயின் இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இல்லை நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த சைடு கிடையாது, இந்த பர்த்தில் அதுவும் ஜன்னலோரம் கிடையாது, இந்த பக்கம்தான். சரி சரி பரவாயில்லண்ணே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறா, நீங்களே அங்கே போய் இருங்க, அவரை நான் என் சீட்டில் உட்கார வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து மத்தியானம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு, நான் சொன்னேன்னே என் கம்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் வயசானவங்கன்னு. ஸோ அவங்கவுங்க வந்து அந்த பர்த்தை விரித்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து எங்கே உட்காறது, எல்லோரும் 3-6 பர்த் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே 2, மிடில் பர்த்தில் 2 படுத்திருக்காங்க, சைட்லேயும் வந்து 2 வந்து படுத்திருக்காங்க. இப்போ எது ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள 2 அதுதான் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு பர்த்தில் உள்ள ஒரு அப்படியே உட்காந்துருக்கார் மேலே ஏறி. என் கூட வந்தவர் அப்படியே என்னை இப்படி திரும்பி பார்த்தார், என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. இல்லை எல்லோரும் கொஞ்சம் வயசானவங்க, அதான் படுத்துட்டாங்க போல், நீங்கள் கொஞ்சம் மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னேன். சரிண்ணா பரவாயில்ல. ஜன்னலோரம் அழகாக காற்று வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தவர் வேறு வழியே இல்லாமல் 12 மணிக்கெல்லாம் மேலே ஏறி உக்காந்துட்டார். இப்போ ட்ரெயினில் வந்து நான் ஏசி கோச்சில் இந்த மாதிரி மேலே ஏறி உக்காந்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த டயத்துலலாம் போனீங்கன்னா பயங்கரமாக எரியும், உங்களுக்கு அந்த ஃபேன் காற்றும் அவ்வளோவா வராது, மேலே உட்கார்றதுனால ஜன்னல் காற்றும் பெருசாக வராது. அவர் மேலே ஏறி உக்காந்தார், எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது, சரி வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு திருப்பி என் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். இது சம்பவம் நம்பர் 2. அப்பாடா அப்படின்னு என் ஒய்ஃப் கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து அந்த சீட்டில் உட்காந்து சரின்னு மத்தியானம் சாப்பிடுவோம்னு சாப்பிட்டு முடிக்கிறோம். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் பயங்கர சண்டை. என்னடான்னு போய் பார்த்தா ஒரு அண்ணன் மதுரைக்கு போகிறார், ஒரு 35-40 வயசுக்குள்ளே இருக்கும். அவர் அவர் ஒய்ஃபு அவருக்கு 2 பசங்க, ஒரு பையனுக்கு 10 வயசு இருக்கும், இன்னொரு பையனுக்கு 8 வயசு இருக்கும், அப்புறம் அவரோட அப்பா அம்மா. ஸோ ஆக மொத்தம் 6 பேர் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணியிருக்காங்க. லோயர் பர்த் 2, மிடில் பர்த் 2, சைடில் ஜன்னல் ஓரமாக இருக்கும்ல, ஸோ அதில் ஒரு லோயர் பர்த்து அப்பர் பர்த்து, இந்த 6 டிக்கெட் இவங்களுது. மேலே அப்பர் பர்த் 2 வந்து வேறு சென்னை பசங்கன்னு வச்சுங்களேன், ஸோ அவங்க புக் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணன் சாப்பிட்டு முடித்தோடனே ஃபேமிலியே வந்து தூங்கணும்னு சொல்லிட்டு பர்த்தை விரிக்கிறார். நம்ம சென்னை பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு பர்த்தை விரிக்கிறீங்க, நீங்கள் பர்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி கீழே உட்காந்துட்டு வர முடியும், ஸோ நாங்கள் ஏறி மேலே தான் உட்காரணும், இப்போலாம் பர்த்தை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் பர்த் டிக்கெட் தான் எடுத்திருக்கேன், ஏன் இஷ்டம், நான் எப்போ வேணால் தூங்குவேன், எப்போ வேணால் ஏஞ்சி உட்காந்துப்பேன், நீ யார் இதை கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரே சண்டை. ரூல்ஸ் இருக்குது சார், காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பர்த்து போடக்கூடாது, உட்காந்துக்கிட்டு தான் வரணும்னு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் டிடிஆரை கூப்பிடுங்க. நம்ம அண்ணன் அதெல்லாம் கேட்குறதா இல்லை, யோ என்னாயா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் பர்த்துக்கு டிக்கெட் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் நீ படுக்க மாட்டானா, நீ உட்காந்துக்கிட்டு வா, நான் ஏன் உட்காந்துட்டு வரணும், எங்களுக்கெல்லாம் கண்ணை கொண்டு போய் சொருவுதியா, அம்மா நீ படுமா, அப்பா நீ படுமா, ஏய் படுங்கடா ஏய் அப்படின்னு ஃபுல் ரெகலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டே அலறுது, டிடிஆர்லாம் காணும். அப்புறம் நான் சும்மா இல்லாமல் நானும் உள்ளே போயிட்டு, இல்லைண்ணே அவர் சொல்கிற மாதிரி வந்து பகலில் வந்து படுத்துக்கிட்டு வரக்கூடாது, அதுதான் ரூலு, அவர் விருப்பப்பட்டால் நீங்கள் வேணால் தூங்கிக்கலாம், அவர் தான் உட்காந்துட்டு வரணும்னு விருப்பப்படுறாருல, நீங்கள் பர்த் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் வேறு சும்மா இல்லாமல் போய் பஞ்சாயத்துக்கு பேசுகிறேன். அவர் ஏன் பக்கம் திரும்பிட்டார், நீங்கள் போங்க தம்பி, இதெல்லாம் நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்க, நீங்கள் என்ன டிடிஆரா, ஓய் உங்கள் வேலையை பாருங்கள், ஃபுல் சண்டை போட்டு தலைவன் உடலை எல்லா பர்த்தியும் விரித்து போட்டு படுத்துட்டான். அந்த பசங்க நான் சொல்கிற மாதிரி வேர்க்க விறுவிற்க மேலே உட்காந்துக்கிட்டு வராங்க, வேறு வழியே இல்லை. நம்ம அண்ணன் படுத்தார்ல, தூங்குவார்னு பார்த்தா தூங்கவும் இல்லை, சும்மா படுத்திருக்காரு. ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா அவரோட பர்த்தை எடுத்து போட்டு சும்மா உட்காந்துருக்காரு, திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா திருப்பி பர்த்தை போட்டு படுத்திருக்காரு. இந்த மாதிரியே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு வராரு, ஆனால் அவங்கள மட்டும் இறங்கவே விடலை. என் ஒய்ஃப் வந்து என் பொண்ணை தூங்க வைக்க பார்க்குறாங்க, அவளுக்கு வந்து காற்று பத்தாமல் வேர்க்குது போல், தூங்கவே மாட்டான். சரின்னு இந்த அண்ணன் கம்பார்ட்மெண்ட்டை தான்னா வந்து ட்ரெயினோட கதவு, ஸோ அங்கே நின்று அங்கே காற்று வரும், நான் இந்த பக்கம் நின்றுக்கிறேன், நீ அந்த பக்கம் நில்லு, கதவு பக்கம் நிற்காமல் காற்று வரும், அப்படியே அவளை தூங்க வச்சு கொண்டு போய் போட்டுருவோம் நம்ம பர்த்தில். என் ஒய்ஃப் வந்து என் பொண்ணை தூங்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம அண்ணனும் பார்க்குறாரு, இவ கொஞ்சம் கண் அசர மாதிரி இருக்குது, திருப்பி முழிச்சுக்கிறா, இந்த மாதிரியே தூங்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இவர் பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஏந்திரிச்சு அந்த பர்த்தெல்லாம் இறக்கி விட்டுட்டு, ஏம்மா கதை ஓரம் போய் நிற்கிற, இங்கே வந்து உட்காருமா, இங்கே வந்து உட்காந்து பாப்பாவை தூங்க வையி, அங்கே வந்தால் காற்று பத்தாது, முழிச்சுப்பா, அதெல்லாம் நான் ஜன்னல்லாம் திறந்து விட்றேம்மா, இங்கே வந்து உட்காரு, நல்லா காற்று வரும், கதை ஓரம் ஏன் போய் நிற்கிற, தம்பி நீங்களும் தான் இங்கே வாங்க. அவர் ஏஞ்சிக்கிட்டாரு, அவரோட பர்த்தில் நாங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிட்டோம். இவர் வந்து அவர் ஒய்ஃபு தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி விட்டு அந்த பர்த்தில் போய் உட்காந்துக்கிட்டாரு. ஸோ வசதியாக என் ஒய்ஃப் உட்கார வச்சு என் பொண்ணை தூங்க வச்சதுக்கப்புறம், சரி இவளை கொண்டு போய் நம்ம பர்த்தில் கொண்டு போய் போட்டுடலான்னு பார்த்தா, ஏம்மா எந்திரிக்காதம்மா, பிள்ளை ஏஞ்சிக்க போகுது, நீ இங்கேயே உட்காந்துக்கம்மா, பரவாயில்ல, எது வரைக்கும் போகிறீங்க அப்படின்னு கேட்டு, இல்லைண்ணா மதுரை வரைக்கும் தான் போகிறோம் அப்படின்னோடே, நாங்களும் மதுரை வரைக்கும் தான் போகிறோம், பரவாயில்ல உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே பாப்பா முழிச்சிக்க போகிறா. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒரு 2-3 மணி நேரம் அவர் பர்த்தில் தான் உட்காந்துக்கிட்டு வந்தோம். மேலே உட்காந்த 2 பேரும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து இறங்கி வந்து கீழே எங்கள் சீட்லேயே உட்காந்துக்கிட்டாங்க. இது முடிஞ்சுது. அப்புறம் மதுரை வந்ததுக்கப்புறமும் எங்ககிட்ட நிறையா லக்கேஜ் இருந்தது. ஸோ நான் நிறையா லக்கேஜ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமும் என் ஒய்ஃபு ஒரு பேக் வச்சுக்கிட்டாதான் நாங்கள் இறங்கி போக முடியும். ஆனால் என் ஒய்ஃப் ஆல்ரெடி அவள் குழந்தைய வேற வச்சுருக்கா. ஸோ என்ன பண்ணுறது, சரி நீ ஃபஸ்ட்டு இறங்கு, நான் அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவளை இறக்கிட்டு இருக்கேன். நம்ம தலைவன் இவனே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வச்சுருக்காரு, ஒரு 6 பேர், இவங்களுக்கான லக்கேஜஸும் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நீங்கள் இறங்க தம்பி, நான் எடுத்துகிட்டு வரேன், என்னோடய லக்கேஜு, என் ஒய்ஃப் லக்கேஜு எல்லாத்தையும் வந்து தலைவன் தான் போய் எங்கள் சீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பிளாட்ஃபார்மில் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல், எப்படி போகிறீங்க, டாக்ஸியா, வாங்க நானும் வெளில தான் போகிறேன், அந்த லக்கேஜை பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து மதுரை ஜங்ஷனில் வெளில வந்து எங்கள் கேபுக்காக நாங்கள் நிற்கிற பிளேஸ் வரைக்கும் வந்து இந்த பேகெல்லாம் வச்சுட்டு அண்ணன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி அவர் வீட்டுக்கு போயிட்டார். இது சம்பவம் நம்பர் 3. நான் அடிக்கடி என் ஒய்ஃபை வந்து அவங்க ஊரை சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மதுரையில் வந்து எல்லாம் கோவக்காரங்க, சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டாங்க, எழுத்து எழுத்து பேசுவாங்க, யாரும் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லுவேன். அதுக்கு என் ஒய்ஃப் சொல்லுவாள், நாங்கள் வந்து கோவப்படுவோம், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எங்களை மாதிரி யாராலையும் பாசம் காட்டவே முடியாது, நாங்கள் ரொம்ப பாசக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதை வந்து லிட்ரலாக நான் இன்றைக்கி ட்ரெயினில் தான் ஃபீல் பண்ணேன். ஸோ மதுரக்காரங்க இந்த மாதிரி தான் போல. இந்த எபிசோடு வந்து டெடிக்கேட்டட் டு மதுரக்காரங்களுக்கு தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராவது மதுரக்காரங்க இருந்தால் இந்த எபிசோடை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீக் வந்து பாட்காஸ்ட் போட முடியாது, ஒரு முக்கியமான வேலையாக வெளில போகிறேன், அதனால் நெக்ஸ்ட் வீக் லீவு. நம்ம அதுக்கும் அடுத்த வீக் மறுபடி வேறு ஒரு இன்சிடெண்ட் பற்றி பேசுவோம். இந்த மாதிரி மதுரக்காரங்களை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, ஸ்பாட்டிஃபைல கேட்டுகிட்டு இருந்தால் Q&A சொல்லுங்கள், யூடியூப்பில் கேட்டுகிட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். பாய்.